மாதம் பாடல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையில் செவிசாய்க்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வணக்கம்.
அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இன்று அக்டோபர் மாதம் 19 திகதி நமது தமிழுக்கு ஐப்பசி 2 நாள் விளம்பி வருடம் 2018 வெள்ளிக்கிழமை.
வானத்தில் வாழ்ந்த மனிதனையும் வானகத்திற்கு உயர்த்திடவே, குணத்தில் உள்ள குற்றங்களை கழித்திடவே, வள்ளுவனின் வாக்குகளில் ஒன்று வாழ்க்கைக்காக இதோ.
ஒருவன் தன் உள்ளமறிய பொய்யின்றி நடந்தால் அத்தகையவன் உலகத்து மக்களின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான்.
இன்றைய சங்கநாதத்தில் முதல் நிகழ்ச்சியாக நாம் தரவிருப்பது வாரம் ஓர் வலம். தருபவர் திரு எம் வரதராஜன் அவர்கள்.
வாரம் ஒருவலம். இவ்வாரம் மகாபலி கங்கையை வடக்குக்கு கொண்டு வருவது தொடர்பான சில வரலாற்று குறிப்புகளை பார்க்கலாம். மகாபலி கங்கையை வடக்கே கொண்டு வருவதும் அரசாங்கத்தினுடைய முயற்சிக்கு அங்கு வாழும் தமிழ் மக்களிடமிருந்தும் அரசியல் செயல்பாட்டாளரிடமிருந்தும் எதிர்ப்பு கிளம்பியிருப்பதை நாம் அறிவோம். இந்த எதிர்ப்பு பற்றி ஆராய்வதற்கு முதல் மகாபலி கங்கையை வடக்கே திருப்பும் முயற்சியின் வரலாற்றை சுருக்கமாக பார்ப்பது பயனுள்ளதாக இருக்கும். இந்த வாரவலத்தில் மகாவலியை வடக்கே திருப்பும் முயற்சி இன்று நேற்று ஏற்பட்டது ஒன்றல்ல. அதற்கு சுமார் 65 வருட காலத்துக்கு மேற்பட்ட காலத்து வரலாறு இருக்கிறது. இந்த முயற்சியை ஆரம்பித்த பெருமை சுதந்திர இலங்கையின் முதலாவது நாடாளுமன்றத்தின் சாவகச்சேரி தொகுதியின் உறுப்பினராக இருந்த அமரர் வி குமாரசாமி அவர்களை சாரும். இதற்கு முதலேயே 1920களில் பருத்தித்துறை பாராளுமன்ற மக்கள் பிரதிநிதியாக இருந்த பாலசிங்கம் அவர்கள் வடக்கே மகாவலி கொண்டுவரும் திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார். தமிழ் காங்கிரஸ் கட்சி சார்பாக குமாரசாமி அவர்கள் 1947 பின்னர் 1952 நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார். அப்போது பதவியில் இருந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசுடன் தமிழ் காங்கிரஸ் கட்சி இணைந்திருந்ததால் குமாரசாமி அந்த அரசுகளில் பிரதி அமைச்சராகவும் பாராளுமன்ற செயலாளராகவும் பதவி வகித்தார். அந்த பதவியை வகித்ததால் அந்த பதவியை பயன்படுத்தி வடக்கின் தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு மகாவலி கங்கையை வடக்கே திருப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை அரசாங்கத்திடம் முன்வைத்து அதில் வெற்றியும் பெற்றார். இதே வேளையில் இன்னொரு விடயத்தையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டும். இந்த வேளையில் தமிழ் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த ஜி ஜி பொன்னம்பலம் அவர்கள் கைத்தொழில் விஞ்ஞான அமைச்சராக இருந்தபடியினால் அவரின் முயற்சியால் காங்கேசந்துறையில் சீமேந்த தொழிற்சாலையும் பரந்தனில் ரசாயன தொழிற்சாலையும் வாழைச்சேனையில் கடதாசி தொழிற்சாலையும் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இல்வனை தொழிற்சாலைக்கான பதிவும் அங்கு ஏற்பட்டது. இதேபோலதான் குமாரசாமி அவர்கள் மகாபலி கங்கையை வடக்கே திருப்பு முயற்சியில் ஈடுபட்டிருக்கலாம். இந்த மகாபலி கங்கை திட்டத்தை குமாரசாமியின் வேண்டுகோளை ஏற்று அரசாங்கம் செயற்பட்ட போது அது சில முயற்சிகளை மேற்கொண்டது. அந்த முயற்சி திட்டங்களின் படி மகாபலி கங்கையை முதலில் கிளிநொச்சியில் உள்ள இரண்டமடி குளத்திற்கு கொண்டு வருவது, பின்னர் யாழ்ப்பாண குடா நாட்டுக்கு கொண்டு செல்வது திட்டமாக அமைந்தது. யாழ்ப்பாணத்தில் இரண்டு கடல் ஏரிகள் இருக்கின்றன. ஒன்று யாழ்ப்பாண கடல் ஏரி, அது யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து ஆனையரவில் ஏனையின் வீதியின் மேற்குப்புறத்தில் வந்து முடிவடைகிறது. மற்றது தொண்டமனாற்று கடல் ஏரி, இது தொண்டமனாரில் ஆரம்பித்து ஆனையரவுக்கு வடக்கே மண்டலாய் பகுதியில் வந்து முடிவடைகிறது. மகாவலி கங்கையை யாழ்குடா நாட்டுக்கு கொண்டு செல்வதானால் முதலில் இரணமடு குளத்திற்கு நேராக வடக்கே ஆனையிறவில் இருக்கும் யாழ்ப்பாண கடல் ஏரிக்கு கொண்டு செல்ல வேண்டும். பின்னர் அதனை சொண்டமனாறு கடல் ஏரிக்கு கொண்டு செல்ல வேண்டும். அப்படி கொண்டு செல்வதில் ஒரு தடங்கள் இருந்தது. அதாவது யாழ்ப்பாண கடல் ஏரிக்கும் தொண்டமனாறு கடல் ஏரிக்கும் இடைப்பட்ட பிரதேசம் நீரால் தொடுக்கப்படாத மணல் நிறைந்த தரை பிரதேசமாக இருந்தது. எனவே மகாவலி கங்கையை யாழ்ப்பாண கடல் ஏரியிலிருந்து தொண்டமநாட்டு கடல் ஏரிக்கு கொண்டு செல்வதற்காக இரண்டுக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தில் சுமார் 5 மைல் பிரதேசத்திற்கு ஆழமானதும் அகலமானதுமான பெரிய கால்வாய் ஒன்று வெட்டப்பட்டது. அதேபோல தொண்டமனாறு கடல் ஏரியின் தொடக்கத்தில் உள்ள உப்பு நீரை காற்றாடி மூலம் கடலுக்குள் இறைத்துவிட்டு மகாவலி நீரின் மூலம் அதனை படிப்படியாக நல்ல நீராக மாற்றுவதற்காக செல்வச்சன்னதி கோயிலுக்கு மேற்கே பெரிய மதகு ஒன்று கட்டப்பட்டதுடன் அருகிலுள்ள இடைக்காட்டு பகுதியில் பெரிய காற்றாடி ஒன்றும் அமைக்கப்பட்டது. ஈழத்து திரைப்படமான குத்துவிளக்கு திரைப்படத்தை பார்த்தவர்களுக்கு அதன் எழுத்தோட்டத்தில் எழுத்துக்களின் பின்னால் இந்த காற்றாடி சுழறுவதை காணக்கூடியதாக இருந்தது ஞாபகத்துக்கு வரலாம். இது இன்றைய வாரவலம்.
தொடர்வது இளம் தளிர். இன்றைய இளம் தளிர் நிகழ்ச்சியை அலங்கரிப்பவர் திரு கிருபாகரன், திருமதி ராஜினி கிருபாகரன் தம்பதியரின் செல்வ புதல்வி செல்வி டெனிட்டா வழங்கும் சிறு கதை.
இன்று நான் நல்லவர் என்ற தலைப்பில் ஒரு சிறு கதை கூற முன் வந்துள்ளேன். ஓர் ஊரில் வேலன் என்ற இளைஞன் ஒருவர் இருந்தான். அவன் தனது வாழ்நாளில் நல்லதை நினைத்ததை கிடையாது. அத்துடன் தீய செயல்களான போய் பேசுதல், திருடுதல் போன்றவற்றிலும் ஈடுபட்டு வந்தான். ஒரு நாள் அயலூருக்கு சென்று திரும்பி வழியில் அவன் ஒரு முனிவரை கண்டான். நேரே அவரிடம் சென்று, சுவாமி, எனக்கு வருமானம் தரக்கூடிய தொழில் இல்லாமல் கஷ்டப்படுகிறேன். எனக்கு நிம்மதியே இல்லை. எனக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல வழியை கூற வேண்டும் என்று கேட்டான். தீய செயல்களை விடுத்து நல்ல செயல்களை செய்து வா, உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்று கூறினார் முனிவர். சுவாமி, தீய செயல்களை விட்டு விடுகிறேன், எனக்கு நல்ல செயல்கள் செய்து பழக்கம் இல்லையே என்று சொன்னான். அதற்கு முனிவர், அப்படி என்றால் நல்ல மனிதர் ஒருவரின் முகத்தை தினமும் பார்த்துவிட்டு உன் அன்றாட வேலைகளை ஆரம்பி, நல்லது நடக்கும் என்று கூறி அனுப்பினார். வேலன் நடந்து போகும்போது தம் வீட்டுக்கு எதிரில் கூடியிருக்கும் பண்டிதன் மிகவும் நல்லவர் என்று எண்ணி, நாளை முதல் அவர் முகத்தை பார்த்துவிட்டுதான் வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்தான். மறுநாள் காலை வேலன் எழுந்து பார்த்தபோது பண்டிதர் எங்கோ போய் கொண்டிருந்தார். அவரது முதுகுதான் தெரிந்தது. பண்டிதன் முகத்தை திருப்பாமல் சென்று கொண்டிருந்தார். எப்படியாவது அவரது முகத்தை பார்த்துவிட வேண்டும் என்று வேலனும் அவரை பின்தொடர்ந்தான். அப்போது பண்டிதர் குனிந்து நிலத்தில் எதையோ பொறுக்கினார். பின் அவர் நிமிர்ந்தார். அவர் நிமிர்ந்த போது அவரது முகத்தை பார்த்து விட்டான் வேலன். பார்த்த சந்தோஷத்தில், பார்த்து விட்டேன், நான் பார்த்து விட்டேன் என்று சத்தமிட்டான். வேலனின் குரலை கேட்ட பண்டிதர், வேலா, நீ பார்த்து விட்டாயா? நான் நிலத்தில் விழுந்து கிடந்த நாணயங்களை எடுத்தே நீ பார்த்ததால் உனக்கும் இதில் அரைவாசியை தருகிறேன் என்று சொல்லி அவனிடம் கொஞ்சம் நாணயங்களை கொடுத்தார். பண்டிதர் கொடுத்த நாணயங்களை வாங்கி சட்டு பையில் போட்டு கொண்டான். நல்லவன் முகத்தை பார்த்ததற்கே இவ்வளவு பலன் கிடைக்கிறது. நான் நல்ல செயல்களை செய்து நல்லவனாக நடந்தால் எவ்வளவு பலன் கிடைக்கும் என் எண்ணியபடி வீடு திரும்பினான் வேலன். நன்றி, வணக்கம்.
அன்பு தமிழ் நேயர்களே, எங்கள் தமிழின் சிறப்பை தன் கவிதையால் வடித்து தந்திருக்கிறார் ஆஸ்திரேலியாவிலிருந்து கவிஞர் நந்திவர்மன் அவர்கள். அதை தன் இனிய குரலால் சங்கநாதத்தில் பதிக்கின்றார் திருமதி டயானி டேனியல் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே. தமிழின் சிறப்பு பேரினில் அழகெனும் பொருளினை உடைத்தாய், பெருமைகள் நிறைந்திட விளங்கிடன் தமிழே. நயமிகு ஓசையில் நாவினில் இனிமை நவின்றுட வைத்திடும் நம்முயிர் தமிழே. உயரிய எழுத்தது உணர்வுடை லகரம் ஒளிதரும் பேரினில் ஒளித்திடும் தமிழே. வியந்திட மூவின எழுத்துகள் பெயரில் விளங்கிட அமைந்துள வியன்புகள் தமிழே. இனிதெனும் சுவையினை இன்னொரு பொருளாய் இளங்கிட பேருடன் திகழ்ந்திடும் தமிழே. தனதுயிர் போயினும் தண்டமிழ் கேட்க தயங்கிடா பல்லவன் மணந்தவர் தமிழே. கனிதரும் சுவையினை கடந்திடும் வண்ணம் கலிதரும் இனியன நிறைந்திடும் தமிழே. புனிதரும் இறைவனை புந்தியில் வைத்து போற்றிட கவிபல புனைந்திடும் தமிழே. அடிப்படை எழுத்துகள் உயிருடன் மெய்யாய் அழகுற அமைந்திட முப்பதோடு ஒன்றாய் படித்திட எளிதென பழகிட இயல்பாய் பழமையும் புதுமையும் கலந்திடும் தமிழே. எழுத்திடும் கோளினை எழுதினில் இயக்கி எழுதிட முடிந்திடும் எழுத்துடை தமிழே. அடிக்குறள் எடுத்திட அவசியமின்றி அயர்வரப் பேசிட ஒளியுடை தமிழே. அறிந்திட எளிதென எழுத்தினும் கொன்றாய் அமைந்திடும் ஒளியுடை அணிபெறும் தமிழே. பிறந்திடும் பொழுதினில் தனித்துவம் உடைத்தாய் பெருமொழி இதுவென நிலைபெறும் தமிழே. பிறமொழி சொற்களின் கலப்புகள் இன்றி பிடித்ததை பேசிட முடிந்திடும் தமிழே. உறவிது எமக்கென உரிமையும் கொண்டு உணர்வுடன் வாழ்ந்திட வழிதரும் தமிழே. செகத்தினில் முதன்முதல் தோன்றிய மொழியாய் சிறப்புகள் நிறைந்திட திகழ்ந்திடும் தமிழே. அகத்தியம் எனுமொரு அற்புத நூலாம் ஆண்டுகள் ஆயிரம் நாவிலும் முன்னே வகுத்திட இலக்கண விதிகளை வாகாய் வந்தது தொன்மையின் சான்றுடை தமிழே. அகத்திலும் புறத்திலும் அதனிலும் முன்பாய் அகமகள் இலக்கிய நூல்பொழி தமிழே. இயற்கையோடொன்றிய சிறு சிறு சொற்கள் எளிதினில் கருத்தினை விளக்கிடும் தமிழே. செயற்படும் திறமதில் உருவோடு பருவம் சேர்ந்திட பொருள் தரும் சொல் நிறை தமிழே. வியந்திட ஒரு பொருள் குறித்திட பல சொல் விரவிய நிறைந்திடும் வளமிகு தமிழே. நயந்திட பல பொருள் குறித்திட ஒரு சொல் நற்கவி புனைந்திட வகை செய்யும் தமிழே. மதுவுணும் வண்டென சுழன்றிட மனமும் மயங்கிட கவிதைகள் மலிந்திடும் தமிழே. முதுமையின் அறிவுடன் இளமையின் துடிப்பும் முயங்கிடும் கவிதைகள் நிறைந்திடும் தமிழே. எதுகையும் மூனையும் இணைந்திட கவிதை இன்சுவை தந்திடும் இயலிசை தமிழே. புதுவகை கருத்துகள் கவிதையின் வடிவில் புகுந்திட பதிந்திட வழிதறு தமிழே. எண்களை முதலிலே உலகினு கீந்து எண்ணிட கணக்கிட வழி செய்யும் தமிழே. கண்களில் தென்படும் பொருளினை சிறிதாய் கடுகிடும் அளவையும் பேரிடும் தமிழே. எண்ணகம் விரிந்திடும் எல்லையும் மீறி எண்களில் அவ்விய தந்தரு தமிழே. மண்ணக வாழ்வினை மேம்படச் செய்யும் மதிநலன் தந்திடும் மணமகள் தமிழே. சேரரும் சோழரும் செலியரும் மூவர் செம்மையாய் வளர்த்ததாம் சிறப்புடை தமிழே. வீரமும் காதலும் கொடையுமாம் மூன்றின் விழுப்பொருள் விளக்கிடும் விழுமிய தமிழே. சாரமாய் அறம்பொருள் இன்பமாம் மூன்றின் தத்துவம் தந்திடும் தனிப்பெரும் தமிழே. ஆரமாம் இயலிசை நாடகம் மூன்றும் அழகுடன் அணிசை அமைந்திடும் தமிழே. இல்லகஞ்செழிப்புடன் இலக்கிடச் செய்யும் இலக்கியம் இயம்பிடும் இலக்குடைந் தமிழே. நல்லது இதுவென நட்பொருள் நவிலும் நல்மொழி பதினோடு எட்டுடை தமிழே. எல்லையில் சுவையினை பழகிட உணர்வில் என்றுமே தந்திடும் இன்னுயிர் தமிழே. சொல்லிலே அடங்கிடா பெருமைகள் நிறைந்து சுடரென வாழ்வில் துளங்கிடும் தமிழே. நன்றி டேனி டேனியல்.
தொடர்வது நமது சங்கநாதத்தின் ஆஸ்தான கவிஞர் திரு இளம்பறை அண்ணா அவர்கள் வழங்கும் கவிதை இடம்பெயர்ந்த ஒரு பண்டிதரின் ஏமாற்றம்.
கலை இலக்கியப்பட்ட சங்கநாத நேயர்களுக்கு எனது அன்பு கனிந்த வணக்கங்கள். கவிதை இடம்பெயர்ந்த ஒரு பண்டிதரின் ஏமாற்றம். இடம்பெயர்ந்த ஒரு பண்டிதரின் ஏமாற்றம். வசதியுள்ள நாட்டினிலே வடிவாக வாழ்ந்தாலும் அகதி மக்கள் என்றல்லோ ஆங்கவர்கள் கூறுகின்றார். நாட்டில் எனது நடப்பென்ன, நல்ல மக்கள் கூட்டென்ன, தேட்டம் திருவோடு, தெய்வம் அங்கு துணை இருக்கும். பென்ஷன் பெறுவதற்கு இன்னும் ஒரு இருவரிடம், இருவருட சம்பளத்தை இணைத்து உடனே கொடுப்பார்கள். கட்டிய வீட்டோடு கடையொன்று கட்டி குட்டி வியாபாரம் கூடலாம் என்று நினைத்தேன். பென்ஷன் பெறுவதற்கு இன்னும் ஒரு இருவரிடம், இருவருட சம்பளத்தை இணைத்து உடனே கொடுப்பார்கள். கட்டிய வீட்டோடு கடையொன்று கட்டி குட்டி வியாபாரம் கூடலாம் என்று நினைத்தேன். பெற்ற பிள்ளை மூவரையும் கற்ற நல்ல குடும்பத்தில் உற்றார் உறவின் கண் ஒப்படைப்போம் என்றிருந்தேன். பிள்ளைகளோ இன்று பிற நாட்டு மோகத்தில் இல்லாத உறவுகளை ஏற்று இணைந்து நின்றார். மேடையிலே தமிழ் பேசி மெய் சீர்க்க வைத்த மக்கள் தன் பிள்ளைகளும் பிற மொழியில் பேசி மகிழ்கின்றார். பண்டிதராய் படிப்பித்து பாரினிலே என்ன பயன், நான் பண்டிதராய் படிப்பித்து பாரினிலே என்ன பயன், படித்தவரோ தமிழ் பேச பரம்பரையோ பிற மொழியில். குலை தெய்வம் என்று கும்பிட்ட தெய்வங்கள் காத்து கிடக்கும் என்னை அங்கு காண்பதற்கு வழியும் இல்லை. சிகரங்கட்டி நல்ல திருவிழா செய்து அங்கு புகழாரம் பெறும் நினைவு எல்லாம் பூவானம் ஆகியது. வீட்டு கிணற்றில் விசையுடனே நீர் பாய்ச்ச குழாய்கள் அமைத்தேன் குரக்கன் விதைப்பதற்கு. வயதான காலத்தில் பயனுள்ளதென்றார்கள், வயதான காலத்தில் அது பயனுள்ளதென்றார்கள். வைத்த குழாய் வைத்து விட்டு விதி வழியால் நான் வந்துவிட்டேன். வீட்டு கிணற்றில் விசையுடனே நீர் பாய்ச்ச குழாய்கள் அமைத்தேன் குரக்கன் விதைப்பதற்கு. வயதான காலத்தில் பயனுள்ளதென்றார்கள், வைத்த குழாய் வைத்து விட்டு விதி வழியால் வந்துவிட்டேன். குரக்கனோ கனவாகி கோதுமைப்பான் ஆகியது என்று. கோதுமை தீன் கூடியதால் குருதி இனிப்பு ஏறியது. பீசா பேகர் என்றும் பேணி வைத்த மாமிசத்தால் கொலஸ்ட்ரோல் கொழுப்பேறி கொடுநோய் மெய்யாகியது. மதுவிலக்கு என்று சொல்லி மாணவர்க்கு கற்பித்தேன், அது அதனால் மருந்துக்கும் மது அருந்த இல்லை அன்று. நான் மதுவிலக்கு சொல்லி என்று சொல்லி மாணவர்க்கு கற்பித்தேன், அது அதனால் மருந்துக்கும் மது அருந்த இல்லை அன்று. இன்றோ கொழுப்பு கொலஸ்ட்ரோல் குறைக்க வழி மதுதான், மருந்தாய் குடி என்று மருத்துவர்கள் கூறுகின்றார். வீடு தோட்டம் சுற்றி வேலியெங்கும் மரக்கதியால் இடையிடையே பூவரசு இறுக நான் வளர்த்திருந்தேன். வேலி பூவரசு வெட்டி எடுத்துத்தான் வித்தாகி போன உடல் வெப்பில் எரித்திடுவோர். வீடு தோட்டம் சுற்றி வேலியெங்கும் மரக்கதியால் இடையிடையே பூவரசு இறுக வளர்ந்திருக்கும் வேலி பூவரசு வெட்டி எடுத்துத்தான் வித்தாகி போனவுடன் வெப்பில் எரித்திடுவோர். பூவரசை காட்டி புத்தி சொன்னேன் மைந்தனுக்கு, ஊரெல்லை சுடலையிலே எரிகின்றேன் இச்சிதையில், ஒரு நொடியில் மின் எரிக்கும் என்றான் இயல்பாக. நான் ஊரை கடக்க முன்னே என் உயிர் போகவில்லை. பக்கத்து வீட்டில் படிப்பித்த சக நண்பர், ஒத்த வயதுடைய உவப்பான தமிழறிஞர், மாலை வேளையிலே மணல் பூத்த கடற்கரையில் இலக்கிய வாதத்தில் எம்மை மறந்திருப்போம். பக்கத்து வீட்டு படிப்பித்த சக நண்பர், ஒத்த வயதுடைய உவப்பான தமிழறிஞர், மாலை வேளையிலே மணல் பூத்த அந்த கடற்கரையில் இலக்கிய வாதத்தில் எம்மை மறந்திருப்போம். பென்ஷன் எடுத்த பின்பு பெரும்பொழுதை போக்கவென தஞ்சம் என அடையும் தாளையடி கடற்கரையை சங்க பலகு என சாற்றி புகழ்ந்த இடம் வங்க கடல் அலை போல் பரிதாகி போனதுவோ? நண்பர்களும் இங்கில்லை, நல்ல தமிழ் அறிஞர் இல்லை, பாங்கா கதைப்பதற்கு பங்காற்ற யாரும் இல்லை. இலக்கியத்து காதைகளை இயம்புவதற்கு எவரும் இல்லை. கலக்கத்தில் ஆனேன், கனவாகி போனதெல்லாம். நண்பர்களும் இங்கில்லை, நல்ல தமிழ் அறிஞர் இல்லை, பாங்கா கதைப்பதற்கு பங்காற்ற யாரும் இல்லை. இலக்கியத்து காதைகளை இயம்புவதற்கு எவரும் இல்லை. கலக்கத்தில் ஆனேன், கனவாகி போனதெல்லாம். வணக்க நேர்களே, வணக்கம். குறிப்பிடவரும் இளம்பிறை அண்ணா, வணக்கம்.
அடுத்ததாக திரு மூத்தவன் அவர்களின் ஆக்கத்தை நமக்கு வழங்குகிறார் திரு பக்குநங்கா ரகு அவர்கள்.
சங்கநாதம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். காதலின் விலை, ஆக்கம் மூத்தவன், வாசிப்பது பக்குரங்கா ரகு. காலம் பகைத்ததால் காசு பறந்ததே, காசு பறந்ததால் காதல் மறந்ததே. அசலில்லையே இங்கே, அசலில்லையே, பாசம் வைத்தாலும் எங்கும் பணம் பேசுதே. காலம் பகைத்ததால் காசு பறந்ததே, காசு பறந்ததால் காதல் மறந்ததே. அசல் இல்லையே இங்கே, அசல் இல்லையே, பாசம் வைத்தாலும் எங்கும் பணம் பேசுதே. கனவினிலே நீ சிரிக்கின்றாயே, நனவினிலே நீ முறைக்கின்றாயே. கண்களிலே உன் அன்பு தெரியுதே, காலமெல்லாம் ஏன் கலங்க வைத்தாயே. கனவினிலே நீ சிரிக்கின்றாயே, நனவினிலே நீ முறைக்கின்றாயே. கண்களிலே உன் அன்பு தெரியுதே, காலமெல்லாம் ஏன் கலங்க வைத்தாயே. காலம் பகைத்ததால் காசு பறந்ததே, காசு பறந்ததால் காதல் மறந்ததே. போன இடமெல்லாம் உன் நினைவு தொடருதே, போலி நடத்தையை நம்ப வைத்தாயே. பண்பின் உருவமே நான் என்றாயே, பணத்தினை நாடி மாறிவிட்டாயே. போன இடமெல்லாம் உன் நினைவு தொடருதே, போலி நடத்தையை நம்ப வைத்தாயே. பண்பின் உருவமே நான் என்றாயே, பணத்தினை நாடி மாறிவிட்டாயே. காலம் பகைத்ததால் காசு பறந்ததே, காசு பறந்ததால் காதல் மறந்ததே. உயிரினில் கலந்த உறவென்றாயே, ஊரார் பழித்திட நடந்து கொண்டாயே. உலகமெல்லாம் என் இனிமையென்றாயே, உலகம் கசக்க நின்று ஏங்குகின்றேனே. உயிரினில் கலந்த உறவென்றாயே, ஊரார் பழித்திட நடந்து கொண்டாயே. உலகமெல்லாம் என் இனிமையென்றாயே, உலகம் கசக்க நின்று ஏங்குகின்றேனே. காலம் பகைத்ததால் காசு பறந்ததே, காசு பறந்ததால் காதல் மறந்ததே. கைகளினாலே அணைத்தெடுத்தாயே, கருணையில்லாமல் பழித்துரைத்தாயே. கண்ணே என்று நீ கனிமொழிந்தாயே, கதறி இங்கு நான் கலங்குகின்றேனே. கைகளினாலே அணைத்தெடுத்தாயே, கருணையில்லாமல் பழித்துரைத்தாயே. கண்ணே என்று நீ கனிமொழிந்தாயே, கதறி இங்கு நான் கலங்குகின்றேனே. காலம் பகைத்ததால் காசு பறந்ததே, காசு பறந்ததால் காதல் மறந்ததே. காதல் இல்லையேல் சாதல் என்றாயே, களவாயெங்கோ ஒளிந்து கொண்டாயே. காத்திருப்பேன் என்று சபதம் செய்தாயே, காத்திருக்க வைத்து களிப்படைந்தாயே. காதல் இல்லையேல் சாதல் என்றாயே, களவாயெங்கோ ஒளிந்து கொண்டாயே. காத்திருப்பேன் என்று சபதம் செய்தாயே, காத்திருக்க வைத்து களிப்படைந்தாயே. காலம் பகைத்ததால் காசு பறந்ததே, காசு பறந்ததால் காதல் மறந்ததே. வாழ்த்தவா உன்னை தாழ்த்தவா சொல்லு, பழமுடன் வாழ வேண்டவா சொல்லு. வரம் ஒன்று வேண்டும் மறக்கவே உன்னை, வலம் வந்தாலும் வெறுக்கவே உன்னை. வாழ்த்தவா உன்னை தாழ்த்தவா சொல்லு, பலமுடன் வாழ வேண்டவா சொல்லு. வரம் ஒன்று வேண்டும் மறக்கவே உன்னை, வலம் வந்தாலும் வெறுக்கவே உன்னை. காலம் பகைத்ததால் காசு பறந்ததே, காசு பறந்ததால் காதல் மறந்ததே. வாழ்க வளமுடன்.
உலக பலம். சவுதி அரேபியாவில் ஆட்சியில் இருக்கும் ரெஜீம் குழு சர்வாதிகார ஆட்சி கும்பலே என்று உலகம் வரையறை செய்யும் கடைசி புள்ளி நிலை ஒன்று வந்திருக்கின்றது. துருக்கியில் உள்ள சவுதி தூதராலயத்திற்குள் போன ஜமால் காஷோகி அசாதாரண சூழ்நிலை ஒன்றால் மரணித்துள்ளார் என்ற பெயர் குறிப்பிடப்படாத சவுதி அதிகாரிகள் கூறியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நேற்று முன்தினம் இஸ்தான்புல்லில் உள்ள சவுதியின் கொன்சலேட்டர தூதராலயத்துக்குள் நுழைந்து 8 மணி நேரம் ஆய்வு செய்த துருக்கிய போலீஸ் தடயங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. ஆனால் ஜமாலின் சடலம் எங்கே என்பது தெரியவில்லை. சவுதி, துருக்கி 2 நாடுகளும் இப்பொழுது ஆழ்ந்த மௌனம் காக்கின்றன. இதற்கிடையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பொம்பியோ சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானை சந்தித்து பேசியிருக்கின்றார். பேச்சுக்களின் பின் ஊடகவியலாளரை சந்தித்த அவர், உலகம் இந்த விவகாரம் குறித்து அறிய ஆவலாக இருக்கின்றது. உடனடியாக அடிப்படையில் இருந்து விசாரணைகள் செய்து விரைவாக விவரம் தர வேண்டும் என்று கூறிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர், அடுத்த கட்டமாக துருக்கியுடன் பேசுவதற்காக அங்கிருந்து புறப்படுத்திருக்கின்றார். சவுதி இதுவரை குற்றத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் சவுதி மீதான அழுத்தங்கள் விழ ஆரம்பித்துள்ளன. எதிர்வரும் 23 முதல் 25 வரை சவுதி அரேபியாவில் நடைபெற இருக்கும் பொருளாதார உயர்மட்ட மாநாட்டில் உலக வங்கி தலைவர் பங்கு பெற்ற முடியாது என்று திட்டவட்டமாக கூறியிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, HSBC வங்கி, கிரெடிட் சுவிஸ், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கியினுடைய 3 தலைமை நிர்வாகிகள் தமது சவுதி பயணத்தை இடை நிறுத்தியுள்ளார்கள். காரணம், நிருபரனுடைய கொலை. விமர்சனங்களை மரண தண்டனையால் முடிவுக்கு கொண்டு வந்துள்ள சவுதியின் செயல் பலத்த விமர்சனங்களை சந்தித்தது மட்டுமல்ல, அமெரிக்க அதிபர் சவுதிக்கு எதிராக திரும்ப வேண்டிய தவிர்க்க முடியாத நிலைமையையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. இதுவரை சவுதி ஒரு ஜனநாயக நாடில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தது. அதை தொடர்ந்து ஜனநாயகமற்ற குடும்ப ஆட்சி நடக்கும் சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட் குடும்ப ஆட்சி போல சவுதியும் ஒரு குடும்ப ஆட்சி கொண்ட ரெஜீம் என்று கூறப்பட்டது. இப்பொழுது ஹிட்லரின் சர்வாதிகார ஆட்சி போல ஓர் ஆட்சி என்ற இடத்திற்கு வரையறை செய்யப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு அந்த நாடு வந்திருக்கின்றது. இந்த நிலைக்கு வந்தால் சவுதியின் வர்த்தகம் பாரிய அடிவாங்கும். சவுதி ரெஜிமுக்கு எதிரான கலவரங்கள் வெடிக்க ஆரம்பிக்கலாம். பெட்ரோல், டீசல், பொருளாதார முடிவின் வீழ்ச்சி காரணமாக சவுதிக்கு புதிய நெருக்கடிகள் வருகின்றனவா என்பதும் கேள்விக்குரியே. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்கின்ற சிலப்பதிகார வரிகள் இன்றும் மறக்க முடியாத வரிகளாகவே சவுதி விவகாரத்திலும் இருக்கின்றது. கோவலன் மரணத்திற்கு பதில் சொல்ல முடியாத பாண்டிய மன்னன் போல சவுதி மன்னரும் இப்பொழுது ஊடகவியலாளர் படுகொலைக்கும் விடை சொல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. தனது அறிவு ஆற்றலாலும் மதுரை எதிரிந்தது போல சவுதியும் எரியாது காப்பாற்ற மன்னராட்சி முயலுமா? இல்லை, சவுதி மக்களின் சுதந்திர போர் வெடிக்கும் புள்ளி இதுவாக மாறுமா? இப்படி பல கேள்விகளை சுமந்து வரலாற்றில் முக்கிய இரிசாக இந்த மரணம் சுழன்று கொண்டு இருப்பதை சர்வதேச செய்திகளில் காண முடிகின்றது. பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து விலகி செல்வதற்கான பேச்சுக்களில் இன்று மேலும் ஒரு முக்கிய நாளாக அமைந்திருக்கின்றது. இன்று மாலை ஐரோப்பிய ஒன்றியத்தின் 28 நாடுகளும் பெல்ஜியம் தலைநகர் புருசெல்ஸில் கூடுகின்றன. பிரிட்டன் பிரதமர் தெரேசா மே தனது புதிய யோசனைகள் அடங்கிய ஒரு விவரண சித்திரத்தை தலைவர்களுக்கு எடுத்துரைக்க இருக்கின்றார். உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கி சேத்துரை.
நமது சிந்தனைக்கு புறம் கூற வேண்டிய தேவை வரினும் தன் வாயினை ஊமையாக வைத்துக் கொள்ளுதலே உயர்ந்த பண்பாடு. இது நாளடியார் தரும் வைரவரிகள். இத்துடன் இன்றைய சங்கநாத நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்த அனைத்து அன்பர்கள் மற்றும் நிகழ்ச்சி நெறியாளர் திரு அற்புத சிங்கம் அவர்களுடன் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி விடைபெறும் உங்கள் அன்பன் சாஜே குமார். வணக்கம் நேயர்களே.